ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. சௌந்தர்ய நகரி 76வது ஸ்லோகம். அம்பாளுடைய நாபியின் வர்ணனை ஆதிசங்கர் பத்மாதன் ஸ்லோகத்தில் விளக்கிறார். அவருடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்க, லட்ச பிரஜாபதியோடைய பெண்ணா சதிதேவி அவதாரம் பண்ணுறா. அவள் வந்து ஒரு யவன நிலையை அடைஞ்ச உடனேயும் சிவபெருமான் மேலே மையில் கொண்டு இரண்டு பேரும் காந்தர்வ விவாகம் செஞ்சுக்கிறார். அது பொறுக்காமல் லட்ச பிரஜாபதி சிவபெருமானை அவமரியாதை பண்ணுறான். அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆவிர்வாதத்தையும் அவன் யாகத்தில் கொடுக்கல. சதிதேவியும் அவமானப்படுத்தி அவன் திருப்பி அனுப்புகிறான். அதனால் அம்பாள் வந்து யோகாக்னியில் தன்னுடைய சரீரத்தை விடுறா. அதற்கப்புறம் சிவபெருமான் ஒரு மோட நிலைக்கு போகிறார். மகா கைலாசத்தில் உள்ள உத்தியானவனத்தில் வடவருஷத்தின் மூலத்தில் தட்சிணாமூர்த்தியாக அவதாரம் வச்சுட்டு சனகாதிகளுக்கு பசுபதி பாசம் அப்படிங்கிற மூன்று பதார்த்தங்களோட தத்துவத்தை உபதேசிச்சு வர்றார். அந்த நேரத்தில் யோகாக்னிகளை தன்னுடைய சரீரத்தை விட்ட சதிதேவியானவள் பருவராஜனுக்கு மறுபடியும் மகளாக பிறக்கிறார். ஆனால் அவருக்கு முக்கியமான மகளாக பிறக்கலை. அவர் வந்து அபிமான புத்திரியாக பிறக்கிறார். அவருடைய தபோபலத்தால் அவருக்கு அம்பாள் பிறக்கிறார், அவதாரம் செய்கிறார். ஆனால் அவள் பழைய நிலையிலேருந்து விடுபடாமல் தன்னுடைய பர்த்தாவா சிவபெருமான் தான் போன ஜென்மாவில் இருந்தார் அப்படின்றத தெரிஞ்சுட்டு சிவபெருமானை அடையிறதுக்காக மறுபடியும் தபஸ் பண்ணுறா. அப்படி தபஸ் பண்ணுற தேவிகிட்ட பரமேஸ்வரன் தன்னுடைய மனசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்கள்லாம் காமனை அதாவது மன்மதனை ஏவி முன்னால் சொன்ன பிரகாரம் நடந்து வரும் வேதாந்த பாடத்தை கலைக்க அவளை எத்தனம் செய்கிறாளாம். காமனும் சனகாதிகளுக்கு பரமேஸ்வரன் தத்துவோபதேசம் செஞ்சு கொண்டிருக்கும் நேரத்தில் அதன் மத்தியில் போய் தன்னுடைய பஞ்சபானங்களை விடுறான். அந்த தன்னுடைய விகாரத்தை பரமேஸ்வரனுக்கு உண்டு பண்ணி பரமேஸ்வரனை ஜெயிக்க எத்தனம் செய்கிறான். அந்த நேரத்தில் பரமேஸ்வரன் தன்னுடைய மோனநிலையிலிருந்து விடுபட்டு ஒரு கோபத்தை அடைஞ்சி நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரிக்க முயற்சி செய்கிறார். அப்போது அவனுடைய உடம்பெல்லாம் வந்து கோபத்தினால் ஏற்பட்ட ஒரு அக்னியினால் ஜுவாலையினால் மன்மதனை வந்து ஒரு புகை சூழ்ந்திருக்கு. அவன் அவனுடைய கோபாக்னி ஜுவாலையினால் சூழப்பட்ட சரீரத்துடன் கூடிய மன்மதன் அந்த நெருப்பினுடைய தகிப்பு சகிக்க முடியாமல் தேவியினுடைய தொப்புள் குழியான அமிர்த தடாகத்தில் மூழ்கி விட்டானோ என்று தேவியின் நாபி பிரதேசத்தை விளங்குற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். அதாவது மன்மதனை எரிக்கிற அந்த ஜுவாலையானது மன்மதனை வந்து ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கொண்டு போகிறது. அதாவது அவனுக்கு வந்து ஒரு தகிப்பத்தன்மையினால் அவனுக்கு குளிர்ந்த பிரதேசம் தேவைப்படுறது. அதனால் ஒரு தடாகத்தில் வந்து அவன் மூழ்கிறான். மூழ்கும்போது அந்த ஒரு நெருப்பு மூழ்க தண்ணியில் மூழ்கும்போது ஒரு புகை கிளம்பும். அந்த மாதிரி ஒரு புகை கிளம்பின மாதிரி இருக்கான். அம்பாளுடைய அந்த தொப்புள்லேருந்து கிளம்பக்கூடிய அந்த ரோமங்களின் வரிசை அப்படிங்கிற ஆதிசங்கர பகவத்பாதம் இந்த ஸ்லோகத்தில். அது இதற்காக வந்து அம்பாளுடைய தொப்புளில் வந்து இங்கே உருவப்படுத்தணும். அதுவும் மன்மதன் வந்து அந்த இடத்துல வந்து எதுக்கு வந்து ஒரு சரஸில் மூழ்கிற மாதிரி ஒரு உபமானத்தை சொல்லணும் இங்கே அப்படின்னா, அம்பாள் எல்லா ஸ்திரீகளுக்குமே தொப்புள் அப்படிங்கிறது புருஷர்களுக்கு மோகத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள், இது லோக விஷயங்கள். ஆனால் அம்பாள் அப்படிங்கிறவ ஒரு சர்வவல்லமை படைச்சவர். அவளுடைய வசீகரம் காமேஸ்வரன் மட்டுமே வந்து உரித்தானது. அதனால் அங்கேருந்து தான் வந்து இந்த மோகிக்கிற விஷயங்கள் அம்பாள்கிட்டருந்து தான் லோகத்தில் உள்ள மற்ற ஸ்திரீகளுக்கும் சிந்திக்கிறது. ஆனால் அம்பாள் மோகிக்க செய்கிறது காமேஸ்வரன் மட்டும்தான். அதனால் அந்த தொப்புள் கூடிய வந்து தொப்புளை வந்து ஒரு மோகிக்கக்கூடிய விஷயமாக சொல்லணும் அப்படின்னாக்க அதற்கு ஒரு வசீகரத்தன்மை வேணும். இந்த லோகத்தில் வசீகரத்தன்மையை பண்ணக்கூடியவன் மன்மதன் தான். அவன் லோகாயுத விஷயங்களில் அந்த வசீகரத்தன்மையை இந்த பிராணிகளுக்கு ஏற்படுத்துகிறான், ஜீவராசிகளுக்கு. அதே பாவனையிலேயே அம்பாளுடைய தொப்புள் கூடியில் உள்ள வசீகரத்துக்கு மன்மதனை அங்கே ஒரு சாதாரணமாக கொண்டு வர, அதை அவன் சாதாரணமாக இல்லாமல் பரமேஸ்வரனுடைய கோபத்துக்கு ஆளானதாகவும் அவன் அதனால் அப்போ அம்பாளுடைய துப்புளில் தடாகத்தில் விழுந்து அந்த அவன் விழுந்த நேரத்தில் அந்த தீயானது புகையாக மாறி அந்த புகை வந்து அம்பாளுடைய துப்புள்லேருந்து கிளம்பக்கூடிய அந்த ரோமங்களுடைய வரிசை மாதிரி இருக்கிறதாகவும் இதில் ரொம்ப அழகாக ஒரு அலங்காரமாக உருவப்படுத்துகிறார் ஆதிசங்கர பகவத்பாதால். அதனால் மன்மதனுடைய செயல்களை அம்பாள் உள்வாங்கிக்கிறார். ஆனால் மன்மதனோட செயல்களை காமேஸ்வரமில் பிரயோகப்படுத்துறது இல்லை. மன்மதனுடைய செயல்களை உள்வாங்கி அம்பாள் வந்து தன்னுடைய தாத்பரியங்களை அதில் தன்னுடைய விஷயங்களை புட்புகுத்தி அது காமேஸ்வரன் மேலே பிரயோகப்படுத்துகிறா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். லோக விஷயங்களில் தான் மன்மதன் இந்த ஜீவராசிகள்கிட்ட தன்னுடைய லீலைகளை காட்ட முடியும். ஆனால் அம்பாள் அதை உள்வாங்கினால்னாக்கா அது அவளுடைய சக்தி பிரவாகமாக மாறுறது. அது காமேஸ்வரனுக்கு மட்டுமே தகுதியானது, அவருக்கு மட்டுமே பிரயோகப்படுத்தக்கூடியது. அதனால் இந்த மாதிரி ஆதிசங்கர் பகவத் பாதால் மன்மதனுடைய அந்த விஷயங்களை வந்து உட்கிரகித்து அம்பாள் அதை காமேஸ்வரனுக்கு காமேஸ்வரனை வந்து அவ வந்து மோகிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார். நாபியை தடாகமாகவும் நாபி பிரதேசத்தில் சூட்சமாக காணப்படும் அந்த ரோமகங்களின் வரிசையை அக்னி ஜுவாலையினால் கிளம்பிய ஒரு புகையாகவும் தேகத்துடன் அந்த மாதிரி தேகத்தோட தடாகத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற மன்மதனுடைய தேகத்தினரும் கிளம்பக்கூடிய புகையாகவும் உத்ரேட்சையாக செய்யப்படுகிறார். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஓமானத்தை சொல்லி இங்கே ஒரு அலங்காரத்தை காட்டுறார் ஆதிசங்கர் பகவத்பாதர். இப்படி தேவியோடைய சுரூபத்தை தியானம் செய்கிறவர்கள் வந்து பரம வைராக்கியத்தை அடைஞ்சி மோட்ச சாம்ராஜ்ய ராஜ்யத்தில் ஏக சக்கராதிபதிகளாக ஆவார்கள் அப்படின்னு ஆதிசங்கர் பகவத்பாதர் சொல்கிறார். அதே மாதிரி இந்த சோகத்தை நம்மளும் பாராயணம் செய்வோம். அம்பாளோட அருள் அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதேகிருஷ்ணன்.